கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
அரிதாரம் பூசும் ஆளுமைகள் அரசியல் அதிகாரம் பெறுவது குறித்த ஆய்வு தொடரில் இன்று விஜயகாந்த்.
கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்.
சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு, சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு. நம்மவர் நல்லவர், நாட்டு மக்கள் சொல்வதை கேளு. விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு, விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு. சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு, சின்னவர் எம்ஜிஆர் வழியில் நட போடுறாரு.
தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட விஜயகாந்தின் தந்தை அழகர் சாமி நாயுடு மதுரையை சார்ந்த ஒரு தொழிலதிபர். விஜயகாந்தின் தந்தை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர். எனவே விஜயகாந்திற்கும் தனது இளம் வயதிலிருந்தே காங்கிரஸ் கட்சியின் மீது பற்றும் பாசமும் அதிகம். மறைந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி பெயரில் மன்றம் அமைத்து நலத்திட்ட உதவிகளை விஜயகாந்த் செய்ததாகவும் கூறப்படுகிறது.
எம்ஜிஆரைப் போலவே விஜயகாந்தும் தனது திரை ஆளுமையை ஆரம்பம் முதலே கண்ணும் கருத்துமாக திட்டமிட்டு செதுக்கினார்.
உங்க ஜாதியில எத்தனை சங்கம் இருக்கு?
என்ன சேர்த்து ஆறு.
நீங்க பிறந்த ஜாதியவே ஒற்றுமையா வச்சுக்க துப்பு இல்ல. நீங்க எல்லாம் இன ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடுறீங்க. உன் ஜாதி ஓட்டு அரசியல் கட்சிக்கு விக்கிற புரோக்கர் மாமானி உனக்கெல்லாம் தலைவர். பட்டம், ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்காக பாடுபட்ட எல்லா மக்களாலும் மதிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய புனிதமான தலைவர்களுக்கெல்லாம் கேவலம் ஓ சுயலாபத்துக்காக அவங்களுக்கும் ஜாதிங்கிற சாயத்தை பூசி சிலை வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம். அந்த சிலையை நீங்களே உடப்பீங்க, அது உடைஞ்சதுக்கு ஒரு போராட்டம். ஏய், ஏண்டா இப்படி கலவரம் வன்முறை தீவு பண்ணு நாட்டையே சுடுகால் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நம்ம நாடு எப்ப சுதந்திரம் அடைச்சுன்னு தெரியுமாடா? நம்ம நாட்டுல எத்தனை மொழி பேசுறாங்கன்னு
தெரியுமா?
எவ்வளவு ஜனத்தை வேணாவது தெரியுமா? ஏண்டா இந்த நாட்டோட வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே தெரியாத புறம்போக்கு நீ நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்தா.
இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் திரைத்துறையில் நுழைந்ததன் நோக்கமே எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டுதான் என்று அவரது சுயசரிதை குறிப்பிடுகிறது.
அப்ப யோசிப்ப, எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு? எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு? இவங்க யாருமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சு. இப்படி ஒவ்வொன்றாக எனக்கு சேர்ந்ததுதான் நான் அரசியலுக்கு எப்படி எப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு. எனக்குள் எப்பொழுதுமே ஒரு போராட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் என்னுடைய சினிமாலையும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவை ஏழைகள் கொண்டாடும் விதமாக உதவிகள் வழங்குகின்ற விழாவைத்தான் நான் கொண்டாடிக்கிட்டு இருந்தேன்.
எம்ஜிஆரை போலவே சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்தே விஜயகாந்தின் திரைப்படங்கள் அமைந்திருந்தன. விஜயகாந்தின் திரை பிம்பம் எப்போதுமே ஒரு அதிரடி நாயகன்தான். கள்ளச்சாராயம் காய்ச்சும் கபாலியாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானிலிருந்து அதிநவீன ஆயுதங்களோடு ஊடுருவும் தீவிரவாத கும்பலாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் தனியொருவனாக இருந்து வில்லன்களை கூண்டோடு ஒழித்து வெற்றி காண்பார், நாட்டையும் காப்பார்.
தேங்க்யூ மிஸ்டர் சுபாஷ், உங்க உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஐம் சாரி, நான் உங்களை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
ஒரு நல்ல பிரதமரை காப்பாத்துறது நாட்டையே காப்பாத்துற மாதிரி. நீங்க நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்.
இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி நேர்மையான ஆபீசர்ஸ் தான் இந்த டெல்லிக்கு தேவை. நீங்க இங்கேயே சார்ஜ் எடுத்துக்கலாமே.
இல்ல மேடம், தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் சேவை செய்யறதுதான் என்னோட லட்சியம். நான் வரேன்.
எம்ஜிஆரை போன்றே தனது ரசிகர் மன்றங்களை கட்சி அமைப்புகளாக சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டார் விஜயகாந்த்.
ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ணீர் தான்.
வாங்க வாங்க வள்ளலே, வாத்தியாரின் வாரிசே, என்றும் இந்த நாட்டையும் மாள போகும் பேரரசே. ஊர் புகழ்ந்து பேசிடும் உண்மை தலைவர் நீங்களே, உரிமை குரல் தந்துமே தமிழை காக்கும் முதல்வரே.
வருக வருகவே எங்கள் புரட்சி தலைவரே. மலிதரிலே நீங்கள் மாணிக்கமே, வருக வருகவே எங்கள் புரட்சி கலைஞரே.
தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற புரட்சிகர முழக்கத்தோடு தனது ரசிகர் மன்றங்களுக்கு விஜயகாந்த் 1987 அரசியல் முலாம் பூசினார்.
இந்த தலைவர்கள் மக்களுக்கு செஞ்சாங்களா? செய்யல. வெறுமன இவங்க சொந்தம் பந்தம், இவங்க பேரன் பேத்தி முப்பாட்டை முப்பாட்டை அவங்களுக்கு தேவையான மட்டும் சேர்த்து வச்சிருக்காங்க.
உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனங்க அவங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத நீங்க, அவங்களே எரிய விட்டு வேடிக்கை பார்க்கிற உங்க அரசியல் இன்னைக்கு இந்திய மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது தெரிஞ்சு மாணவர்கள் பொங்கி இருந்தா நீங்க இந்தியாவில் இருக்க முடியாது.
மக்கள் நம்பிக்கையை வீணடிக்கணும்னு நீங்க நினைக்கலாம், அதுக்கு நான் விடமாட்டேன்.
திராவிட இயக்கத்தின் அடித்தளமாக விளங்கிய சுயமரியாதையும் மொழிப்பற்றும் இந்த வரிகளில் ஆணித்தரமாக எதிரொலிப்பதை காணலாம்.
என்னோட இருக்கிறவங்கெல்லாம் கொள்கைக்காக தமிழ் மண்ணையும் தாய் நாட்டையும் காக்க இருக்கிற கூட்டம், இவங்களை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது.
ரஜினிகாந்த், விஜயகாந்த் இருவருமே திரைத்துறையில் நுழைந்த தருணத்தில் தான் தமிழ் சினிமா ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி பயணிக்க துவங்கி இருந்தது.
முக வாகுடனும் வெளுத்த தோலுடனும் மேல்தட்டு குடிமகன்களைப் போல தோற்றமளித்த அன்றைய கதாநாயகர்களான எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் ஆகியோருக்கு வயோதிகம் தட்டத் துவங்கியிருந்தது. இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களும் பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் போன்ற இயக்குநர்களும் தமிழ்துறைத்துறையில் முத்திரை பதிக்க துவங்கியிருந்த காலகட்டம் அது.
16 வயதினிலே முள்ளும் மலரும் போன்ற திரைப்படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் ரியாலிசம் என்று சொல்லக்கூடிய யதார்த்தவியல் சார்ந்த கதைகள் தாக்கம் செலுத்த துவங்கியிருந்தன. இந்த சூழலில் அன்றைய இயக்குநர்கள் யதார்த்தமாக தோற்றமளிக்கக்கூடிய நடிகர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள்.
விஜயகாந்த் அந்த வரையறைக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்தார்.
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு
ஒலித்த குரல்கள் மகேந்திர ராஜா பிரவீணன் மற்றும் காந்திமதி தினகரன். எழுத்து மற்றும் ஆய்வு தாமு. நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசன்.